We've been thinking about the truth that sets us free.
நம்மை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we were looking in our last session about how in the Old Testament God waited until the Israelites cried out for deliverance.
விடுதலைக்காக தம்முடைய ஜனங்கள் பெருமூச்சு விட்டு கதறும் தவிக்கும் வரைக்கும் தேவன் காத்திருந்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம்.
There's a verse in James chapter 4.
யாக்கோபு 4 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது.
In the last part of verse 2.
இரண்டாம் வசனத்தின் பின்பகுதியிலே.
It says you do not have because you do not ask.
நீங்கள் கேட்காதபடினாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை.
Is that possible?
அது முடியுமா?
That is it possible in your life that you didn't get something from God because you didn't ask?
நீங்கள் கேட்காதபடினாலே ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியமா இருக்கிறதா?
You know, as earthly fathers, we give many things to our children even without their asking.
பூமிக்குரிய பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்காமலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கொடுக்கிறோம்.
What are they?
அவைகள் என்னென்ன?
Food, clothing, shelter, education, all earthly things.
ஆகாரம், படிப்பு, உடை, அவர்கள் இருக்கக்கூடிய வீடு, இவைகளெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள்.
God gives these earthly things to all people, even those who are not his children.
அவை தம்முடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் கூட தேவன் அந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
Just like we give to our children.
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது போலவே.
But can you give your children eternal life?
ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா?
No.
இல்லை.
Can you give your children victory over sin?
உங்கள் பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுக்க முடியுமா?
No.
இல்லை.
Can you make them holy?
பரிசுத்தவானாய் உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியுமா?
No.
இல்லை.
And one important thing we must understand is even God cannot make you holy unless you ask for it.
ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் கேட்காத பட்சத்தில் தேவன் உங்களை பரிசுத்தவானாய் மாற்ற முடியாது.
That is why God gives us free will.
ஆகவே தான் தேவன் நமக்கு சுய சித்தம் என்பதை கொடுத்திருக்கிறார்.
God could not make Adam and Eve holy.
தேவனால் ஆதாமையும் ஏவாளையும் பரிசுத்தவான்களை மாற்ற முடியவில்லை.
He had to make them choose it by sending them into a garden to make a choice, then they could be holy.
ஒரு தோட்டத்துக்குள்ளாக அனுப்பி அவர்கள் அங்கே ஒரு தேர்வு செய்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அதன் நிமித்தமாய் பரிசுத்தம் பண்ண முடிய ஒரு வழியை உண்டு பண்ணினார்.
Supposing there was not even one forbidden tree in the garden.
அந்த தோட்டத்திலே விலக்கப்பட்ட ஒரு விருட்சம் கூட இல்லை என்றால்
and God had said you can go into the garden and do whatever you like.
நீங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாக சென்று உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம் என்று சொல்லியிருந்தார்.
They would never have been holy in their whole life.
அவருடைய முழு வாழ்க்கையிலுமே அவர்கள் பரிசுத்தவானாய் மாறி இருக்கவே முடியாது.
You know, you can't become holy just by obedience to God.
தேவனுக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாய் மட்டுமே நீங்கள் பரிசுத்தவானாய் மாறிவிட முடியாது.
See the planets, they obey God for thousands of years. The stars have obeyed God, but they are not holy.
நீங்கள் பார்த்தீர்களா இந்த கோள்கள் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் அவைகள் பரிசுத்தமாகவில்லை.
They have obeyed God better than God's people.
தேவனுடைய ஜனங்களை காட்டிலும் அவைகள் நேர்த்தியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது.
But are any of those stars holy?
ஆனால் அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா?
They are not sinners, they are not holy.
அவைகள் பாவிகளும் அல்ல பரிசுத்தவான்களும் அல்ல.
Why?
ஏன்?
Because they don't have a freedom of choice.
தெரிந்து கொள்ளும் ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
They are forced to do it by God.
தேவனால் ஒன்றை செய்யப்படுவதற்காக அவைகள் கட்டாயப்படுத்தப்படுகிறது.
When God made man, he didn't force him to do anything.
தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனை கட்டாயப்படுத்தி ஒன்றை செய்ய முடியாதையும் செய்யவில்லை.
He gave him freedom to choose.
தெரிந்து கொள்ளும்படியான ஒரு சுயாதீனத்தை தேவன் கொடுத்தார்.
And he never takes away that freedom.
ஒரு காலம் அந்த சுயாதீனத்தை தேவன் எடுப்பதில்லை.
When we are born again, he doesn't take away that freedom.
நாம் மறுபடியும் பிறந்த பிறகும் கூட அந்த சுயாதீனத்தை அவர் எடுப்பதில்லை.
When we are filled with the Holy Spirit, also he doesn't take away that freedom.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதிலும் கூட அவர் அந்த சுயாதீனத்தை எடுப்பதில்லை.
Because if he takes away your freedom of choice, you'll become like those planets. No, not a sinner, not a holy.
நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த சுயாதீனத்தை அவர் எடுத்து விட்டும் அந்த நேரத்திலே நீங்கள் கோள்களைப் போல மாறிவிடுவீர்கள். பரிசுத்தவானமல்ல பாவியும் அல்ல.
But when a devil possesses as a person
ஆனால் ஒரு பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது
you have seen demon possessed people
பிசாசு பிடித்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்
The demons control them completely.
அந்த பிசாசுகள் அவைகளை முற்றிலுமாய் கட்டுப்படுத்துகிறது.
That's why the Bible speaks about demons possessing people whereas the Holy Spirit only fills people.
ஆகவே தான் வேதத்தில் இந்த வித்தியாசத்தை நாம் வாசிக்கிறோம். பிசாசு பிடிக்கிறது ஒரு மனிதனை, தேவ ஆவியானவர் நிறைக்கிறார்.
The Spirit does not possess people.
ஆவியானவர் ஒருவனை பிடிக்கிறது இல்லை,
fills him.
நிரப்புகிறார்.
But he doesn't control him.
ஆனால் அவனை கட்டுப்படுத்துவதில்லை.
Whereas a demon controls a person.
ஆனால் இந்த பிசாசோ ஒரு மனிதனை கட்டுப்படுத்துகிறது.
Haven't you seen these demon possessed people rolling on the ground? They don't have any control.
நீங்கள் பிசாசு பிடித்தவர்களை பார்த்திருக்கீர்களா? தரையில் படுத்து புரளுகிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லை.
Tearing off their clothes, cutting, harming themselves.
அவர்கள் தங்களை சட்டைகளை கிழித்துக் கொள்கிறார்கள், தங்களை கீறிக் கொள்கிறார்கள்.
They don't have any control.
அவர்களுக்கென்று அவர்கள் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை.
So wherever there is we are forced to do something that's not of God.
ஆகவே எங்கெல்லாம் நாம் ஒன்றை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறோமோ அது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
If a pastor forces you to pay your tithe, that's not of God.
உங்களுடைய தசம பாகத்தை கொடுக்கும்படியாக ஒரு பாஸ்டர் உங்களை நிர்பந்திக்கிறார், கட்டாயப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
That pastor is acting like a demon trying to control you.
உன்னை கட்டுப்படுத்தும்படியாக ஒரு பிசாசை போல அந்த பாஸ்டர் அந்த நேரத்தில் நடந்து கொள்கிறார்.
They don't realize it.
அதை அவர்கள் உணர்வதில்லை.
But they are acting exactly like the devil and not like the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரைப் போல அல்ல, ஆனால் பிசாசைப் போலவே நடந்து கொள்கிறார்கள்.
A godly man will never control you.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் உங்களை ஒரு காலம் கட்டாயப்படுத்த மாட்டார், கட்டுப்படுத்த மாட்டார்.
Even when he thinks something is good for you, he'll tell you, but he'll leave you free.
ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது நன்மைதான் உண்டாகும் என்று எண்ணினாலும் கூட அதை சொல்லுவாரே ஒழிய உங்களை விடுதலையாய் விட்டு விடுவார்.
Whenever an elder brother tries to control you by punishing you if you don't come to the meeting or something like that,
கூட்டத்துக்கு வராவிட்டால் உங்களுக்கு தண்டனை கொடுப்பது என்று எப்பொழுதெல்லாம் ஒரு மூப்பர் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறாரோ, ஆள
விரும்புகிறாரோ, won't smile at you because you offended him in some way,
ஏதோ ஒரு விதத்திலே அந்த மூப்பரை நீங்கள் மனத்தாங்களுக்கு செய்தபடினாலே உங்களை பார்த்து அவர் சிரிக்க மாட்டார், முகத்தை உம்மென்று வைத்துக் கொள்வார்.
That elder brother, even if he's a CFC elder brother, is acting like a demon.
அப்படிப்பட்ட மூத்த சகோதரர், அவர் ஒரு CFC சபையை சேர்ந்த மூத்த சகோதரராக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவர் பிசாசை போல நடந்து கொள்கிறார்.
You can believe that.
நீங்களே நம்பலாம்.
Only demons control people.
பிசாசுகள் மட்டுமே மக்களை கட்டுப்படுத்தும்.
Even the Holy Spirit does not control.
பரிசுத்த ஆவியானவர் கூட ஒரு மனிதனை கட்டுப்பாடு செய்வதில்லை.
He gives us freedom.
அவர் விடுதலை கொடுக்கிறார்.
And if you disobey God one day,
ஒரு நாளிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால்,
God doesn't say I'll give you leprosy tomorrow.
நாளைக்கு உனக்கு குஷ்டரோகத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுவதில்லை.
No.
இல்லை.
You'll still have your job, you don't lose your job.
உங்கள் வேலையும் போகாது, தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பீர்கள்.
I know so many pastors and elders.
நான் அநேக பாஸ்டர்மார்களையும் மூப்பர்களையும் அறிந்திருக்கிறேன்.
If some brother in their church does not do what they say,
தாங்கள் சொல்லுகிற காரியத்தை தங்களுடைய சபையில ஏதாவது ஒரு சகோதரர் செய்யாவிட்டால்,
in some way they'll make life a little difficult for that person.
எப்படியாவது அந்த நபருக்கு வாழ்க்கையை கடினமாக்கி விடுவார்.
These are pastors who behave exactly like devil and demons.
இவர்கள் யார் என்று சொன்னால் பிசாசை போலவே பேய்களை போலவே நடந்து கொள்கிறதான பாஸ்டர்.
And I'm sorry to say we have some like that in CFC churches.
CFC சபைகளிலேயும் கூட இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதிலே நான் வருத்தப்படுகிறேன்.
They speak in tongues but they are not filled with the Holy Spirit.
அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படவில்லை.
Can any of you say that in all these years you have known me, I tried to control you in any way?
உங்களில் யாராவது ஒருவராகிலும் இவ்வளவு ஆண்டுகளாக நான் உங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா?
Or if you didn't do exactly like I said, I got offended with you.
அல்லது நான் சொல்லுகிறது போலவே நீங்கள் செய்யாத பட்சத்திலே நான் மனத்தாங்கல் அடைந்து விட்டேன் அல்லது வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா?
I can show you numerous people in CFC Bangalore who don't do exactly what I say. I love them. I have good fellowship with them.
CFC சபையிலே பெங்களூர்லே நான் சொல்லுகிறதை அப்படியே செய்யாத அநேக சகோதரர்கள் உண்டு. நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களோடு ஐக்கியப்படுகிறேன்.
I tell them I'm not God. You don't have to listen to me.
நான் தேவன் அல்ல, ஆகவே நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று இல்லை என்று சொல்கிறேன்.
Make sure you listen to God.
நீங்கள் தேவனை செவி கொடுங்கள்.
I'm not going to behave like a demon.
நான் ஒரு பேயை போல நடந்து கொள்ளப் போவதில்லை.
I'm filled with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்.
And I give complete freedom.
நான் முழுமையான சுதந்திரத்தை சுயாதீனத்தை கொடுக்கிறேன்.
You don't do what I say, I still love you.
நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாவிட்டாலும் கூட நான் உங்களை நேசிப்பேன்.
That is the type of elder brother you must submit to.
இப்படிப்பட்ட மூத்த சகோதரருக்கு தான் நீங்கள் உங்களை நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும்.
That's the only type of person you can have confidence in.
அப்படிப்பட்ட நபரிலே மட்டும்தான் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும்.
Because that is how God is.
ஏனென்றால் அப்படித்தான் தேவன் இருக்கிறார்.
He sends Adam into the garden.
தேவன் ஆதாமை தோட்டத்துக்குள்ளாக அனுப்புகிறார்.
He says you should not eat this tree.
இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்கிறார்.
And when he eats it,
அவன் சாப்பிட்டால்
he comes and says okay I'll solve that problem now
வந்து சொன்னா நான் புசித்து விட்டேன் சரி வந்து நான் பிரச்சனையை தீர்க்கிறேன் சொல்கிறார்
you have violated my law I have to send you out of the garden
என்னுடைய பிரமாணத்தை நீ மீறி விட்டாய் ஆகவே உன்னை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியிருக்கிறது ஆனால்
I will send my son
என்னுடைய குமாரனை நான் அனுப்புகிறேன்
he will crush the enemy
அவர் சத்துருவை நசுக்குவார்
see God is always ends with a message of hope
தேவன் எப்பொழுதே ஒரு நம்பிக்கையின் செய்தியை தான் முடிக்கிறார்
so it's not enough to have a free will
ஆகவே ஒரு சுய சித்தம் இருந்தால் மட்டும் போதாது
we need one more thing
நமக்கு இன்னும் ஒரு காரியம் தேவை
see a dog for example
உதாரணமாக ஒரு நாயை பாருங்கள்
dog has got free will it can obey you or not obey you
அந்த நாய்க்கும் சுயாதீனம் இருக்கிறது அது உங்களுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம்
it's better than the stars
அது நட்சத்திரங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு சிருஷ்டி
but that dog cannot be holy
ஆனால் அந்த நாயும் கூட பரிசுத்தமாக முடியாது
even though it's got a free will
அதற்கு சுய சித்தம் இருந்தாலும் கூட பரிசுத்தமாக முடியாது
it cannot be a sinner it cannot be holy
ஒரு நாய் பாவியாகவும் இருக்க முடியாது பரிசுத்தவானாகவும் இருக்க முடியாது
because it doesn't have a conscience
ஏனென்றால் அதற்கு மனசாட்சி என்று ஒன்று இல்லை
so you need two things to be a sinner two things to be holy
ஆகவே பாவியாக இருப்பதற்கு ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு தேவை பரிசுத்தவானாகவதற்கு உங்களுக்கு ரெண்டு காரியங்கள் தேவை
one is free will
ஒன்று சுய சித்தம்
and the other is a conscience
இன்னொன்று மனசாட்சி
and no animal has that
எந்த மிருகத்துக்கும் அது இல்லை
only man has that
மனிதருக்கு மட்டுமே அது இருக்கிறது
so when you use your free will to obey your conscience you can become holy
ஆகவே உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி உங்களுடைய மனசாட்சியின் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுகிறீர்கள்
but when you use your free will to tell your conscience to shut up I'm going to do this
மனசாட்சியே நீ அமைதியாக இரு என்று சொல்லி உங்கள் சுய சித்தத்தை பயன்படுத்தி நான் இப்படி தான் செய்வேன் என்று சொன்னால்
you will become a sinner
பாவியாய் மாறுவீர்கள்
no matter which church you sit in
எந்த சபையில உட்கார்ந்திருந்தாலும் சரி
you need to ask yourself
ungale neengale kettu paarkka vendirukkirathu
are you listening to your conscience
unga manasaatchikku neengal sevi kodukkireengala
has your conscience convicted you about something which you try to justify yourself instead of confessing your sin
edhaavadhu or paavathai neengal arikai seivadhukku badhilaga adhaiye neengal nyaayapaduthukireengale adai kurithu unga manasaatchi ungalku uruthukiratha
let's come back to this verse
naam indha vasanathukku thirumbamai
you don't have because you don't ask
நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல இருக்கிறபடியால உங்களுக்கு கிடைக்கிறதில்லை
do you think god will deny victory over sin to anybody who asks him
தம்மிடத்திலே கேட்கிற எந்த மனிதனுக்கு ஆகுலம் பாவத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்காமல இருப்பாரா
impossible
கூடாத காரியம்
he sent his son to save me from my sin
என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார்
his name is jesus which means saving from one who came to save from
அவருடைய பெயர் இயேசு ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்
when I ask for that will god say no I won't give you that
நான் அதற்காக கேட்கும்பொழுது இல்லை உனக்கு தர மாட்டேன் என்று சொல்வாரா
how can that be
அது எப்படி நடக்க முடியும்
he sent his son to save me from all my sins
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்கும்படியாக அவருடைய குமாரனை அனுப்பினாரே
he sent his son to deliver me 100% from anger
என்னுடைய கோபத்திலிருந்து 100% விடுதலையாக்க முடியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாரே
he sent his son to deliver me 100% from my dirty thoughts and pornography and everything
என்னுடைய அசுத்தமான சிந்தனை ஆபாச காட்சிகளை பார்ப்பதிலிருந்து 100% விடுதலையாக்க முடியாக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார்
he sent his son to deliver me from jealousy and bitterness
பொறாமையிலிருந்தும் கசப்பிலிருந்தும் என்னை விடுவிக்க முடியாக குமாரனை அனுப்பினார்
from pride and selfishness
பெருமையிலிருந்து சுயநலத்திலிருந்து விடுதலையாக முடியாக
from every sin
ஒவ்வொரு பாவத்திலிருந்தும்
and now when I ask him will he say no I'm not going to give you
இப்பொழுது நான் அதை கேட்கும் பொழுது இல்லை உனக்கு தர மாட்டேன் என்று சொல்வாரா
how can he do that
எப்படி அவர் அப்படி செய்ய முடியும்
why is it you haven't got victory over
அப்படியானால் ஏன் உங்களுக்கு இன்னமாய் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை
you do not have because you do not ask
நீங்கள் கேட்காமல இருக்கிறபடியாலே பெற்றுக்கொள்ளாமல இருக்கிறீர்கள்
you ask and you don't receive because you don't believe god will do it for you
நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல இருக்கிறீர்கள் ஏன் என்றால் தேவன் உங்களுக்கு செய்வார் என்ற விசுவாசம் இல்லை
the last verse of matthew 13 says jesus could not do many mighty works there because of their unbelief
அங்கே அவிசுவாசம் இருந்தபடியாலே அவரால் अनेक காரியங்களை அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை என்று மத்தேயு 13 கடைசிலே வாசிக்கிறோம்
Is it possible that that last verse of Matthew 13 can be written about your life?
மத்தேயு 13 ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமானது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அப்படி எழுதப்படுமா?
Jesus wanted to give that brother victory over sin.
இந்த சகோதரனுக்கு பாவத்தின் மேலே வெற்றியை கொடுக்க இயேசு விரும்பினார்.
And that sister.
இந்த சகோதரிக்கு.
And they prayed for it.
அதற்காக ஜெபித்திருக்கிறார்கள்.
And Jesus wanted to give it to them.
தேவன் அவ இயேசு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்.
But they would not believe that Jesus would do it for them.
ஆனால் தங்களுக்கென்று இயேசு செய்வார் என்பதிலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
So they couldn't get it.
ஆகவே அவர்களுக்கு கிடைக்கவில்லை.
He wanted to give it to them but they couldn't get it.
அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினானால் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
Sometimes it says here in James 4:3 you ask and don't receive because you ask with wrong motives.
யாக்கோபு 4 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் தவறான நோக்கத்தினாலே கேட்கிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை.
Why do you want victory over sin?
உங்களுக்கு ஏன் பாவத்தின் மேல் வெற்றி வேண்டும்?
What is your motive?
உங்களுடைய நோக்கம் என்ன?
Is it to testify in the church? Ah, I've got victory over sin.
எனக்கு பாவத்தின் மேல் ஜெயம் கிடைத்து விட்டது என்று சபையிலே சாட்சி சொல்லுவதற்காகவா?
That's why you don't get it.
ஆகவேதான் உங்களுக்கு கிடைப்பதில்லை.
When you ask because you want to glorify God,
நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் கேட்பீர்களானால்,
then you'll get it.
உங்களுக்கு கிடைக்கும்.
So you see there are many reasons why we don't become free.
ஆகவே ஏன் நாம் விடுதலை ஆகவில்லை என்பதற்கு பல காரணங்கள் உண்டு.
But one principle is true that we have to ask.
ஆனால் ஒரு தாற்பரியம் உண்மைதான், நாம் கேட்க வேண்டும்.
That's why Jesus said men ought always to pray.
ஆகவே தான் எப்பொழுதும் புருஷர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
Let me give you an example in Luke chapter 18.
லூக்கா 18 அதிகாரத்திலே உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Luke's Gospel chapter 18.
லூக்கா 18 அதிகாரம்.
Jesus told a parable saying men ought always to pray and never give up.
ஒரு காலம் விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உவமை சொல்கிறார்.
And he tells a story of a widow who came to a judge and said give me protection against my enemy.
ஒரு விதவை தன்னுடைய நியாயாதிபதியினிடத்திலே வந்து என்னுடைய சத்துருக்கு விரோதமாக எனக்கு பாதுகாப்பு தாரும் என்று ஜெபிக்கிறார்கள்.
What was she praying?
எதற்காக ஜெபிக்கிறார்கள்?
My enemy is troubling me.
என்னுடைய சத்துரு எனக்கு தொந்தரவு செய்கிறான்.
Please free me from him.
அவனிடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்.
Just like we can pray.
நாமும் ஜெபிப்பது போல.
The flesh is troubling me.
என்னுடைய மாம்சம் எனக்கு தொந்தரவு செய்கிறது.
The devil is troubling me.
பிசாசு தொந்தரவு செய்கிறான்.
Please free me from them.
என்னிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்.
Nothing happened.
ஒன்றுமே நடப்பதில்லை.
You also prayed and nothing happened.
நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், ஒன்றும் நடைபெறுவதில்லை.
What did she do?
என்ன செய்கிறாள்?
She kept on going back to the judge again and again and again.
மீண்டும் மீண்டுமாய் அந்த நியாயாதிபதியிடத்திலே போய் அலட்டுகிறாள்.
Deliver me from my enemy.
என்னுடைய சத்துருவினிடத்திலிருந்து
என்னை விடுதலை ஆக்கும். Deliver me from my enemy.
என்னுடைய சத்துருவினிடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
Finally she got it because the judge did it.
கடைசியாக நியாயாதிபதி செய்தபடினாலே அவளுக்கு விடுதலை கிடைத்தது.
And Jesus says.
இயேசு சொல்கிறார்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
Don't you think God will bring justice for his elect who cry to him day and night?
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
Will he delay long over them?
அவர்களிடத்திலே அவர் நீடிய தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பாரோ?
To whom does God bring this deliverance from the enemy?
சத்துருவினிடத்திலிருந்து விடுதலையை தேவன் யாருக்கு கொண்டு வருகிறார்?
What does it say?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Those who cry day and night.
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள்.
Not everybody.
எல்லாருக்கும் அல்ல.
Those of his children who cried day and night, Lord, please set me free.
இரவும் பகலும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் விடுதலை தருகிறார்.
I believe the main reason why most believers in our churches are defeated by sin is this.
நம்முடைய சபைகளிலே அநேக விசுவாசிகள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் இதுதான் என்று நான் நம்புகிறேன்.
Most elders cannot testify that they have got victory over sin.
அநேக மூப்பர்கள் எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்தது என்று சாட்சி சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்.
Even many elder brothers don't have victory in their homes.
அநேக மூப்பர்களுடைய குடும்பத்திலே அவங்களுக்கு வெற்றி இல்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Because they don't cry day and night.
அவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கதறுவதில்லை.
They want victory but it's not such an important thing.
அவர்களுக்கு வெற்றி தேவைதான், ஆனால் அந்த வெற்றி அந்த அளவுக்கு முக்கியமான தேவையல்ல என்று எண்ணுகிறார்.
Supposing your child was seriously sick in hospital.
உங்களுடைய மகள் உங்களுடைய குழந்தைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சீரியஸாக இருக்கிறார்கள் என்று வைத்து
the doctor says this is a very serious case, I don't know whether he'll live or die.
மருத்துவர் சொல்கிறார் இந்த குழந்தை பிழைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஒரு கொடிய வியாதி.
Yeah, there is a small chance he may survive and live.
பிழைப்பதற்கு ஏதோ கொஞ்சம் தருணம் இருக்கிறது என்று சொல்கிறார்.
How will you pray?
எப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள்?
How will you pray for that child of yours who is seriously sick in the hospital?
மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்காக எப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள்?
Some of you have had children who have gone to surgery or some other operation.
உங்களிலே ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆபரேஷன் அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
And you prayed for your child at that time.
அந்த நேரத்திலே அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள்.
Or for your wife or
அல்லது மனைவிக்காகவோ
or husband
அல்லது கணவனுக்காகவோ.
How did you pray at that time?
எப்படி அந்த நேரத்திலே ஜெபித்தீர்கள்?
Did you just pray a brief prayer and forget about it?
ஏதோ சுருக்கமாய் ஜெபித்து விட்டு அதை குறித்து மறந்து விட்டு போவீர்களா?
In the midst of all your work you were crying out to God.
உங்கள் வேலையின் மத்தியிலேயே நீங்கள் தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
Oh God,
ஆண்டவரே,
please heal my child.
இந்த குழந்தையை சுகமாக்கும்.
Please do a miracle.
ஒரு அற்புதத்தை செய்யும்.
And finally the operation was over. And your child is okay.
கடைசியாக அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு உங்கள் குழந்தை நன்றாக தேறிவிட்டது.
Say thank you Lord.
ஆண்டவரே உமக்கு நன்றி.
God is a God who answers prayer.
தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன்.
Now what I want to ask you is
நான் உங்களை என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Are you equally serious about overcoming your anger?
உங்கள் கோபத்தை மேற்கொள்வதில் அதே அளவு சீரியஸாக இருக்கிறீர்களா?
Are you equally serious about overcoming your dirty sexual thoughts?
உங்கள் அசுத்தமான பாலில் உறவு குறித்ததான சிந்தையை மேற்கொள்வதற்கு அதே அளவு நீங்கள் சீரிய முறையில் தேடுகிறீர்களா?
Are you equally anger, equally eager to overcome your love of money?
பண ஆசையை மேற்கொள்வதற்கு அதே தாகம் வாஞ்சை கொண்டிருக்கிறீர்களா?
And many many other sins in your life.
இதுபோல இன்னும் அநேக அநேக பாவங்கள்.
I don't think we are.
அப்படி இல்லை என்று தான் நான் நம்புகிறேன்.
That's why we don't get it.
ஆகவே தான் நமக்கு கிடைப்பதில்லை என்று
நினைக்கிறேன். You have not because you ask not.
நீங்கள் கேட்காமல் இருக்கிறபடினாலே பெற்றுக்கொள்கிறதில்லை.
You're not asking with it's not a very important thing in your life.
இது உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியமாக இல்லை.
You may ask for promotion more eagerly than for victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயத்தை காட்டிலும் எனக்கு வேலை உயர்வு வேண்டுமே என்று நீங்கள் சீரியஸாக ஜெபிக்கிறீர்கள்.
This widow kept on asking.
இந்த விதவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள்.
Those who cry day and night, God answers them.
இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார்.
It says in verse 8, He will bring about justice for them quickly.
அவர்களுக்கு தேவன் சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று பார்க்கிறோம்.
There won't be a delay.
அங்கே தாமதம் இருக்காது. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்.
Quickly He will do it.
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார்.
Why hasn't He done it?
ஏன் அதை அவர் செய்யவில்லை?
It must be because we are not praying like the widow prayed.
அந்த விதவை ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கவில்லை.
I want to encourage you my brothers and sisters.
En sagodara sagurile ungalai utsaagapadutha virumbugiren.
This widow was being oppressed by the enemy.
Indha vidaviyanadu satruvinale nerukkapattal.
You are being oppressed by your enemy.
Neengalum ungalai satruvinale nerukkapadugireergal.
Maybe the devil is causing confusion in your home.
Ungalai kudumbathile pisasu oruvelai kulappathai velivithukondirukkar.
Maybe your children are in bondage to Satan.
Oruvelai pillaigal pisasukku adimiya irukkargal.
Is that God's will?
Adhu devasuthama?
Is it God's will that even one of your children should be in bondage to Satan?
Ungalai pillaigalile oruvaragil சாத்தானுக்கு கட்டுப்பட்டிருக்கு அடிமைப்பட்டிருப்பது தேவசுத்தமா இல்லை.
He wants you to be free.
நீங்கள் அவர் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விடுதலையாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
But he is waiting for somebody to cry day and night.
ஆனால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் யாராவது உண்டா என்பதற்காக காத்திருக்கிறார்.
Let me show you a verse in Ezekiel.
எசேக்கியல் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Ezekiel in chapter 36.
எசேக்கியல் 36ஆம் அதிகாரம்.
Here is a promise given to Israel but it applies to the new covenant also.
இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது புது உடன்படிக்கையிலும் நமக்கு பொருந்தும்.
Let me first of all tell you that the first prayer that Jesus taught us to pray was hallowed be your name.
நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் பரமனின் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும்.
Not give me victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் கொடுக்கும் என்று அந்த ஜெபம் அல்ல.
Deliver us from evil and from sin comes right at the bottom of the prayer.
தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை நீக்கி இரட்சியும் என்கிற ஜெபமானது அந்த ஜெபத்திலே கடைசியிலே வருகிறது.
But first prayer is hallowed be your name.
ஆனால் ஜெபத்திலே முதலாவது வருகிறது ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும்.
So our first prayer is not deliver me from sin.
ஆகவே நம்முடைய முதல் ஜெபமானது பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதல்ல.
But Lord, your name is being dishonored by my the way I'm living in sin.
ஆண்டவரே நான் பாவத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அது நிமித்தமாக உம்முடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுகிறது.
Every time I cannot control my temper in the heavenlies Jesus name is being dishonored.
ஒவ்வொரு முறையும் நான் என் கோபத்தை அடக்க முடியாதபடி கோபப்படும் பொழுது ஆண்டவரே பரத்திலே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது.
No, if I am not a Christian then Jesus name is not dishonored.
நான் கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய இயேசுவின் நாமம் கனவீனப்படுத்தப்படுவதில்லை.
Or if I am not born again then Jesus name is not dishonored.
நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது தேவனுடைய நாமம் கனவீனப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் மறுபடியும் பிறந்து விட்டால்
and I get angry with somebody
யார் மீதாவது கோபப்பட்டால்
and I look at some dirty pictures on the internet
இன்டர்நெட்டிலே அசுத்தமான ஒரு காட்சியை நான் பார்ப்பேன் என்றால்
think dirty thoughts and commit sin
alada asuthamana sindhigalai enni enni naan paavam seivan endru
sonnal Jesus name is dishonored if I am a believer
naan viswasaya irundhal yesuvinudaya naamamanadu avarudaya naamathukku abagathi undaagum
that is what you must think of first
adai thaan neenga mudhalavada enni paarkka vendum
lord every sin of mine is Andavre, dishonoring your name in the heavenlies
enudaya paavathile ovvondrum aandavare parangal parathile paramandalathile nammudaya naamathukku ganavinathai kondu varugiradhu
it is making the devil say to you look at this fellow how he lives and you call him your child
indha aalai paarangal aandavare emudaya
நீ
பொய் சொல்லுகிறாயே எந்த விசுவாசியும் தெரியாமல் இருக்கலாம்
Your name of Jesus dishonored because you claim to be a born again spirit filled believer.
Naan oru manandirumina aavi niraivu petra oru viswasi endru nee sollikondirukkirapadinaale devudaiya naamam ganavina paduthapadugirathu.
What is the use of your speaking in tongues and shouting hallelujah in the meeting if you're dishonoring God's name every day of the week?
Vaarathile ovvoru naalilum devudaiya naamathai ganavinam panni sabaiyile vandu hallelujah solli anni vaashi solli pesuvathil enna prayojanam irukkirathu?
So the Lord says in Ezekiel 36.
Aagave devan Esaiyil 36th adhigaarathile solugirar.
He gives us a promise.
Avar oru vaakkuthathai kodukkirar.
Verse 23.
23rd vasanam.
I will vindicate the holiness of my great name which has been profaned among the nations which you have profaned in their midst.
புரஜாதிகளின் நடுவிலே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன்.
That is God's desire.
இதுதான் தேவனுடைய வாஞ்சை.
His promise.
அவருடைய வாக்குத்தத்தம்.
You have dishonored my name by your way of life, but I will glorify my name.
நீ வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை நிமித்தமாக என்னுடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து விட்டாய், ஆனால் நான் என்னுடைய நாமத்தை பரிசுத்தமாக்குவேன்.
Verse 25.
I will
cleanse you from all your filthiness. In the middle of that verse.
எல்லா அசுத்தங்களிலிருந்தும் உன்னை நான் சுத்தமாக்குவேன் என்று சொல்கிறார்.
I will put my spirit within you. Verse 27.
27th வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஆவியை வைப்பேன்.
And listen to this.
கவனித்துக்கொள்ளுங்கள்.
He is not saying you must obey me.
நீ எனக்கு கீழ்ப்படிவாய் என்று சொல்லவில்லை.
I will make you obey me.
நான் எனக்கு உன்னை கீழ்ப்படிய பண்ணுவேன்.
I will give you the power and the desire to do my will.
என்னுடைய சித்தத்தை நீ செய்யும்படியாக உனக்கு என்னுடைய வல்லமையை நான் தருவேன், வாஞ்சையை தருவேன்.
And then my name will be glorified.
அப்பொழுது என்னுடைய நாமம் மகிமைப்படும்.
Verse 32.
32வது வசனம்.
I am not doing this for your sake.
நான் இதை உன்னிமித்தமாக செய்யவில்லை.
No.
இல்லை.
He is doing it for his own name's sake.
அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக இதை செய்கிறார்.
Christians have dishonored the name of Jesus for many many hundreds of years.
அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு கனவினத்தை கொண்டு வந்து விட்டார்கள்.
And we who have claimed to be such wonderful believers have also dishonored God's name.
அருமையான விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் தேவனுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை கொண்டு வந்து விட்டோம்.
He is going to glorify his name.
ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்.
There is something we have to do.
ஆனால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும்.
And when he glorifies his name,
அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது
what will happen?
என்ன நடக்கும்?
Verse 35, the desolate land will become like the garden of Eden.
35வது வசனத்திலே பாழாய் கிடக்கக்கூடிய இந்த தேசமானது ஏதேன் தோட்டத்தை போல மாறும்.
But what must me do?
ஆனால் அங்க என்ன தேவைப்படுகிறது?
Verse 37.
37வது வசனம்.
I will let the house of Israel ask me to do this for them.
என்னிடத்திலே அந்த மக்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நான் செய்வேன் என்று சொல்கிறார்.
That means only if we ask he will do it.
நாம் கேட்டால் மட்டுமே அதை அவர் செய்வார்.
He wants to do many things.
அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார்.
He wants to glorify his name.
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார்.
But he wants us to pray, say, Father, hallowed be thy name.
ஆனால் ஆண்டவரே, நம்முடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுவதாக என்று நாம் ஜெபிக்க
வேண்டும். Your name has been dishonored by me for many many years. I'm sorry, Lord.
ஆண்டவரே, அநேக ஆண்டுகளாக என்னிமித்தமாக நம்முடைய நாமத்துக்கு கனவினம் உண்டாகி விட்டது. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும்.
You know, we can look at victory over sin from two angles.
நாம் இரண்டு கோணத்திலிருந்து பாவத்தின் மேல் உள்ள வெற்றியை நாம் பார்க்க முடியும்.
This is a bad habit I want to get rid of it.
ஐயோ, இது என்ன கெட்ட பழக்கமா இருக்கு, அதை நான் விட்டு விட வேண்டும் என்று சொல்லலாம்.
It's a bad thing.
இது கெட்ட காரியம்.
It's a bad testimony.
அது கெட்ட சாட்சி.
That's one way to look at it.
இதை நாம் ஒரு விதத்திலே பார்க்கலாம்.
The other way to look at it is, Lord, this is dishonoring your name.
இன்னொரு விதத்திலே நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இது உம்முடைய நாமத்திற்கு கனவினத்தை கொண்டு வருகிறதே.
That is the better way to look at it.
இதை பார்ப்பதற்கு இது சிறந்த வழி.
Not that it's harming me, but it's harming God.
இது என்னை வேதனைப்படுத்துகிறதல்ல, தேவனை வேதனைப்படுத்துகிறது.
So often we try to get rid of sin because it's harming us.
அநேக சமயத்திலே நமக்கு தீமை செய்கிறபடினாலே நாம் பாவத்தை விட்டுவிட விரும்புகிறோம்.
Because we want a good testimony.
நமக்கு நல்ல சாட்சி வேண்டும் என்பதனாலே.
That's good, but it's not as good as seeking the glory of God.
அது நல்லதுதான், ஆனால் தேவனுடைய நாமத்தை தேடக்கூடிய அளவுக்கு இது நல்லதல்ல.
Lord, my life is dishonoring you.
ஆண்டவரே, என்னுடைய நாமம் உம்முடைய நாமத்தை, என்னுடைய வாழ்க்கையானது உம்முடைய நாமத்தை கனவினம் பண்ணுகிறது.
I want to overcome sin in my life because that will honor your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கனவினம் பண்ணுகிறபடினால என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை விட்டுவிட விரும்புகிறேன்.
It says in verse 37, I have to ask for it.
நாம் அதை கேட்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர்
சொல்கிறார். I don't ask for it, he won't do it.
நான் அதை கேட்காத பட்சத்தில் அவர் செய்ய மாட்டார்.
And that's the reason why many people are not getting victory.
அநேகருக்கு ஜெயம் கிடைக்காததனாலே கிடைக்காமல் இருப்பது இதுதான்
காரணம். That's the reason why God allows many difficulties and pressures to come into our life.
நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களும் அழுத்தங்களும் வருவதற்கு தேவன் இதனால தான் அனுமதிக்கிறார்.
The history of Israel is full of this type of defeat and they're calling out to God and God delivering them.
இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முழுதுமாக இது போன்ற தோல்விகள் அவர்கள் வாழ்க்கையில் வருகிறது. வந்த உடனே தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள்.
We saw that in Exodus in chapter 2.
யாத்ராம் இரண்டாம் அதிகாரத்தில் அதை நாம் பார்த்தோம்.
They sighed and cried
பெருமூச்சு விட்டு கதறினார்கள்.
And then God delivered them.
அதற்கு பிறகு தேவன் அவர்களை விடுதலையாக்கினார்.
He waited.
தேவன் காத்திருந்தார்.
Exodus 2 verse 24.
யாத்திராகமம் 2 ஆம் அதிகாரம்
24.
யாத்திராகமம் 2 ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள்.
They sighed, they cried, then God heard and delivered them.
அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள், அதற்கு பிறகு தேவன் அவர்களை விடுதலையாக்கினார்.
Then what happened?
அதற்கு பிறகு என்ன நடந்தது?
After some time they went into bondage again.
மீண்டும் அவர்கள் கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றார்கள்.
See the book of Judges.
நியாயாதிபதிகளின் புத்தகம்.
The book of Judges.
நியாயாதிபதிகளின் புத்தகம்.
It says here that the children of Israel chapter 2 verse 12 verse 11 did evil in the sight of the Lord.
நியாயாதிபதிகளின் புத்தகம் 2 அதிகாரம் 11 வசனத்திலே மக்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
Verse 13 they forsook the Lord.
அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள்.
And so the anger of the Lord verse 14 burned against them and he gave them into the hands of the enemy.
ஆகவே தேவனுடைய கோபமானது அவர்களை சத்துருக்களுக்கு ஒப்புக்கொடுத்தது.
That means God punished them by allowing them to be defeated.
அவர்கள் தோற்கடிக்கப்படும்படியாய் தேவன் அவர்களை அனுமதித்து அவர்களை தண்டித்தார்.
And they were so distressed verse 15.
15 வசனம் அவர்கள் அவ்வளவாய் நெருக்கப்பட்டார்கள்.
And then the Lord raised up judges for them.
அதற்கு பிறகு கர்த்தர் நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணினார் என்று 16 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Then we read in chapter 3.
3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Again they were the verse chapter 3 verse 8 the anger of the Lord was kindled against them he sold them to the enemy.
நியாயாதிபதிகள் 3 அதிகாரம் 8 வசனத்திலே இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் கோபம் உண்டவராகி அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்புக்கொடுத்தார் என்று
வாசிக்கிறோம். Then the sons of Israel cried out to the Lord verse 9.
9 வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
And the Lord raised a deliverer for them.
மீண்டும் தேவன் அவர்களை நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணி விடுதலை ஆக்கினார்.
And then again verse 12.
12 வசனம்
மீண்டும் they did evil in the sight of the Lord.
மீண்டும் அவர்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
So the Lord put them in the under another enemy.
ஆகவே இன்னொரு சத்துருவுக்கு கீழாக தேவன் அவர்களை வைத்து விட்டார்.
They served that enemy verse 14 for 18 years.
14 வசனத்திலே பார்க்கிறோம் 18 வருஷம் அந்த சத்துருவுக்களுக்கு சேவித்தார்கள்.
And verse 15 they cried out to the Lord again.
15 வசனத்திலே கர்த்தரை நோக்கி மீண்டும் அவர்கள் கூப்பிட்டார்கள்.
And again the Lord delivered them.
மீண்டும் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார்.
And we read here further.
நாம் மீண்டும் கீழே வாசிக்கிறோம்.
Chapter 3 verse 30.
3 அதிகாரம் 30 வசனம்.
Moab after he was delivered we read here the sons of Israel chapter 4 verse 1 again did evil in the sight of the Lord.
நாம் நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
And verse 3 again the sons of Israel cried to the Lord.
மீண்டும் 3 வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கதறினார்கள், முறையிட்டார்கள்.
You can read that throughout the book of Judges.
இதை நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதுமாக வாசிக்கலாம்.
They go into sin.
பாவத்துக்குள்ளாய் போகிறார்கள்.
God gives them into judgment.
தேவன் அவர்களை நியாயந்தீர்க்கிறார்.
Oh God, please help me.
ஆண்டவரே உதவி செய்யும்.
God delivers them.
தேவன் அவர்களை விடுதலையாக்குவார்.
After some time they forget it.
சில நேரம் கழித்து மறந்து விடுகிறார்கள்.
Go back into sin again.
மீண்டும் பாவத்துக்குள்ளாய் போகிறார்கள். மீண்டும் கதறுகிறார்கள்.
This is the history of God's people.
இதுதான் தேவ ஜனங்களுடைய சரித்திரமா இருக்கிறது.
And there's a reason for it.
அதற்கு ஒரு காரணமும் உண்டு.
It says in the last verse of Judges.
நியாயாதிபதிகளினுடைய கடைசி வசனம்.
Everybody did what was right in his own eyes.
அவனவன் தன் பார்வைக்கு தோன்றினபடி செய்தான்.
Judges chapter 6 Judges chapter 21 verse 25.
நியாயாதிபதிகளின் புத்தகம் 21 அதிகாரம் 25 வசனம். அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்.
You know the trouble with many Christians is they do whatever they think is right.
அநேக கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தாங்கள் எது சரி என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள்.
They don't submit to God's word and say Lord what is your word teach.
தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை போதியும் என்று கேட்பதில்லை.
Show me what I should do.
ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டும்.
They get into problems.
பிரச்சனைக்குள்ளாய் அகப்படுகிறார்கள்.
A lot of the problems believers have they have caused themselves.
அநேக பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு வருகிறது அல்லவா? அதெல்லாம் தாங்களாகவே தேடிக்கொண்ட
பிரச்சனைகள்.
பின்னர் தேவனை நோக்கி கதறுகிறார்கள்.
Delivers them.
தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார்.
And then they go back into it again.
மீண்டும் போய் செய்கிறார்கள்.
We read another example of that after many many years of that type of bondage finally in 2nd Chronicles.
இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நாம் மீண்டும் நாம் வாசிக்கிறோம் 2 நாளாகமத்திலே.
2nd Chronicles chapter 36.
2 நாளாகமம் 36 அதிகாரம்.
You know the children of Israel had disobeyed for so many years.
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எவ்வளவோ ஆண்டுகளாக கீழ்ப்படியாமலே வாழ்ந்து வந்தார்கள்.
And we read in 2 Chronicles 36 and verse 15.
ரெண்டு நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
The Lord the God of their fathers sent word to them again and again by his messenger.
அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் மீண்டும் மீண்டுமாய் ஸ்தானாபதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்.
Again and again he sent his messengers.
மீண்டும் மீண்டுமாய் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்.
And in the history of the Christian church every now and then God has raised up somebody to proclaim his word of holiness.
கிறிஸ்தவ சரீரத்திலே சபை சரித்திரத்திலே தேவன் தம்முடைய பரிசுத்த வார்த்தையை அறிவிக்கும்படியாக தேவ பக்தியுள்ள தேவ மனிதர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார்.
Not many like that.
அதுபோல அநேகர் இல்லை.
If you look at the history of the Christian church,
கிறிஸ்தவ சபையின் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கும் பொழுது
among the thousands of preachers,
ஆயிரக்கணக்கான பிரசங்கியார்களிலே
I think one in 10,000 you may find who's preaching holiness.
பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார் 10,000 பேரிலே ஒருவரை தான் நீங்கள் பார்ப்பீர்கள்.
Out of 10,000 preachers you may find one preacher who preaches holiness.
10,000 பிரசங்கியார்கள் இருந்தால் அதிலே பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய ஒருவர் பிரசங்கியார் ஒருவர் தான் இருப்பார்.
I'm talking about real practical day to day holiness.
நான் பேசுகிறது எந்த பரிசுத்தம் என்று சொன்னால் அனுதின வாழ்க்கையிலே நடைமுறையிலே பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள்.
Where you actually overcome sin in your thoughts, words, in your home, everywhere.
உங்களுடைய சிந்தையிலே வார்த்தையிலே குடும்பத்திலே உண்மையாலுமே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை போதிக்கிறவர்கள்.
The Lord sent word through his messengers again and again.
மீண்டும் மீண்டுமாய் தேவன் தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களுக்கு பிரசங்கித்தார்.
But verse 16 they mocked his messengers.
ஆனால் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி
they despised his word.
அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து
they scoffed at his prophets.
அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள்.
They did not respect his prophets.
தீர்க்கதரிசிகளை அவர் கனம் பண்ணவில்லை.
Until finally
கடைசியாக
God gave them up completely.
தேவன் அவர்களை முழுமையாய் விட்டுவிட்டார்.
Dear brothers and sisters, these things are written for our instruction.
அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகள் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டது.
When God gave them up completely,
தேவன் முற்றிலுமாக அவர்களை கைவிட்ட பிறகு
there was no more remedy, it says in verse 16.
16ஆம் வசனத்திலே இனியும் அவர்களுக்கு மீட்பில்லாத அளவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகாயம் இல்லாமல் போயிற்று.
So he brought the Babylonians.
ஆகவே பாபிலோனியரை அங்கே கொண்டு வந்தார்.
The king of the Chaldeans means the Babylonians.
கல்தேயரின் ராஜா என்று சொன்னால் பாபிலோனியர்.
And they burnt the house of God, verse 19.
19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவாலயத்தை அவர்கள் கொளுத்தினார்கள் அக்கினியாலே.
Carried them away, verse 20. To Babylon.
அவர்கள் அங்குள்ள வெளியேறப்பட்டதை பாபிலோனுக்கு மக்களை எல்லாம் தூக்கி கூட்டிக் கொண்டு போனார்கள்.
Verse 21 to fulfill the word of the Lord by Jeremiah.
21ஆம் வசனத்திலே கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு.
Jeremiah preached for 40 years.
எரேமியா 40 ஆண்டுகளாக பிரசங்கித்தார்.
Perhaps for 46 years.
46 ஆண்டுகளாக.
From the time he was a very young man.
ஒரு மிகவும் இளைஞனாய் இருந்த நாட்களிலிருந்து.
But they would not listen to him.
ஆனால் அவருக்கு செவி கொடுக்கவில்லை.
And God said, okay, then you have to go.
அப்படியானால் நீங்கள் பாபிலோனுக்கு போய்தான் ஆக வேண்டும் என்று தேவன் விட்டுவிட்டார்.
And then there in Babylon,
அங்கே பாபிலோனிலே,
after 70 years,
70 ஆண்டுகள் கழித்து,
God delivered them.
தேவன் அவர்களை விடுதலை ஆக்குகிறார்.
You know how?
எப்படி தெரியுமா?
Because there was one man there called Daniel who prayed.
அங்கே ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். அவர் பெயர் தான் தானியேல்.
We read in Daniel chapter 9.
தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
I looked in the books of the Bible and it was where the word of the Lord was revealed to Jeremiah that the desolations of Jerusalem will last for 70 years.
தானியேல் 9ஆம் அதிகாரம் இரண்டாம் வசனம். தானியேலே நான் எருசலேமில் பாழ்கடிப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். புத்தகங்களிலே வாசித்தார்.
The Lord had said, I will through Jeremiah I'll send you for 70 years.
எரேமியாவின் மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்றால் 70 வருடங்கள் கழித்து உங்களை நான் மீண்டும் கொண்டு போவேன் என்று சொன்னார்.
So he didn't say, ah, God has said it, he'll do it.
அவர் தேவனே சொல்லிவிட்டார், அதை செய்வார் என்று அவர் காத்திருக்கவில்லை. இல்லை.
There's so many things God says that don't happen unless you pray.
எவ்வளவு காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார், ஆனால் நீங்கள் ஜெபித்தால் தான் அவைகள் நடைபெறும். இல்லாவிட்டால் நடைபெறாது.
Unless you believe.
நீங்கள் அதை விசுவாசித்தால் தான் நடக்கும்.
You know, when you see a promise in scripture.
நீங்கள் வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது.
Like Daniel saw a promise.
தானியேல் ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தார்.
When the 70 years are over, I'll take you back to Jerusalem.
70 ஆண்டுகள் முடிந்த பிறகு எருசலேமுக்கு உங்களை கூட்டிச் செல்வேன்.
He could have sat back and say, "Oh, God will do it."
தேவன் சொல்லிவிட்டார் அவர் செய்வார் என்று சொல்லி தானியேல் உட்கார்ந்திருக்கலாம்.
What did he do?
என்ன செய்தார்?
He began to pray.
அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார்.
And fast.
உபவாசிக்க ஆரம்பித்தார்.
And confess his sins, verse 4.
4 வசனத்திலே பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்.
He didn't blame other people.
மற்றவர்களை குறை சொல்லவில்லை.
He said in verse 5, "We have sinned, Lord."
நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமக்காரராக இருந்தோம்
என்று. Verse 6, "We have not listened to you."
6 வசனத்திலே நாங்கள் உமக்கு செவி கொடுக்கவில்லை.
And only open shame belongs to us, verse 7. Verse 8.
ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம்.
But Lord, forgive us.
ஆண்டவர் எங்களை மன்னித்தார்.
And through that prayer,
இந்த ஜெபத்தின் மூலமாக,
God began to move.
தேவன் அசைவாட ஆரம்பித்தார்.
Verse 20. While I was speaking and praying and confessing my sins,
என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
Verse 21. While I was in prayer, the man Gabriel came.
நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே காப்ரியேல் தோன்றினார். 22 வசனத்திலே சொல்கிறார், உனக்கு அறிவை உணர்த்த முடியாது, இப்பொழுது புறப்பட்டு
வந்தேன்.
தானியலே, நீ மிகவும் பிரியமானவன் பரலோகத்திலே.
நான்
அப்படி இருக்க விரும்புகிறேன்.
I want the angel to tell me, "You are very highly esteemed in heaven."
பரலோகத்திலே நீ அதிக கனம் பெற்றவன், அல்லது பிரியமானவன் என்று தூதர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Why? Because he read God's word and prayed, that's all.
அவர் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்தார், அவ்வளவுதான்.
Daniel was not a great preacher.
தானியேல் பெரிய பிரசங்கியார் அல்ல.
Many of us can preach better than him.
நம்மில் அநேகர் தானியேலை காட்டிலும் நேர்த்தியாக பிரசங்கிக்க முடியும்.
But in the book of Daniel you find very often it says he prayed.
ஆனால் தானியேல் புத்தகத்தில் அடிக்கடி நாம் படிக்கிற காரியம் என்னவென்றால், தானியேல் ஜெபித்தான்.
God would give him understanding.
தேவன் எனக்கு அறிவை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்.
You can be like Daniel's sisters.
சகோதரிகளே, நீங்கள் தானியேல் போல இருக்க முடியும்.
Young people.
வாலிபர்களே.
Brothers.
சகோதரர்களே.
You see something in God's word and you pray and say, "Lord, I want that to be fulfilled."
தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆண்டவரே இது நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள்.
I want freedom in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும்.
I want you to free my family from all the bondage there is there.
ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய சகல கட்டுகளும் நீங்க வேண்டும் ஆண்டவரே.
Free my children from the bondage they are in.
ஆண்டவரே, பிள்ளைகள் இருக்கக்கூடிய கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்.
That's Daniel's prayer. Lord, your people are in bondage for 70 years.
ஆண்டவரே, உம்முடைய மக்கள் 70 ஆண்டுகளாக கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் தானியேலுடைய ஜெபமாயிருந்தது.
He said you would free them.
ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்குவீர் என்று சொன்னீரே.
Now free them.
இப்பொழுது விடுதலை ஆக்கும்.
Lord, there's bondage in our church, free it.
ஆண்டவரே, சபைகளிலே அடிமைத்தனம் இருக்கிறது, கட்டுகள் இருக்கிறது, விடுதலையாக்கும்.
And God will say to you,
தேவன் உன்னை பார்த்து சொல்வார்,
"You are very highly esteemed in heaven."
பரலோகத்திலே நீ மிகவும் பிரியமானவன்.
Do you want to be like that?
நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா?
I tell you, when I read this, I say, "Lord, I want to be like that."
நான் இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, நான் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறேன்.
I don't care if I don't preach.
நான் பிரசங்கிக்காவிட்டாலும் பரவாயில்லை.
But I want to have a concern in my heart that God's people should be free.
தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்கிறதான பாரம், கரிசனை என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே.
They should not remain in Babylon.
ஆண்டவரே, பாபிலோனிலே இருந்து விட கூடாது.
From this, they must get out of this dead religious system and plant the church, new covenant church.
ஆண்டவரே, இந்த மரித்து போன ஒரு அமைப்பிலே, சபையின் அமைப்பிலே இருக்க கூடாது ஆண்டவரே. புது சபைகள் கட்டப்பட வேண்டும்.
Do you have that desire?
இந்த வாஞ்சம் உங்களுக்கு இருக்கிறதா?
I don't know.
எனக்கு தெரியவில்லை.
I think some of you are satisfied that we are connected to CFC, so it's all right.
உங்களிலே ஒரு சிலர், எங்களுக்கு CFC ஓடு கூட தொடர்பு இருக்கிறது, ஆகவே எங்களுக்கு போதும் என்று திருப்திப்பட்டிருக்கிறீர்கள்.
You will not be highly esteemed in heaven just because you are connected to CFC.
CFC ல தொடர்பு இருக்கிறபடினாலே நீங்கள் பரலோகத்திலே மேன்மையானவன், பிரியமானவன் என்று எண்ணப்படுவதில்லை.
There are many churches connected to CFC that are not new covenant churches.
अनेक சபைகள் CFC ஓடு கூட தொடர்பு கொண்டவைகளா இருக்கிறது, அவைகள் புதிய உடன்படிக்கை சபையாக இல்லை.
I can see that they are in Babylon.
அவர்கள் பாபிலோனில் இருக்கிறது என்னால பார்க்க முடிகிறது.
But they think we are in Jerusalem because we are connected to CFC.
CFC ஓடு கூட தொடர்பு இருக்கிறபடினாலே நாங்கள் எருசலேமில் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
No brother.
இல்லை சகோதரனே.
It is Babylon.
அது பாபிலோன்.
Even though it's connected to CFC.
CFC ஓடு கூட தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி.
Because there's strife.
ஏனென்றால் அங்கே பிணக்குகள் இருக்கிறது.
Wrong attitudes towards one another.
ஒருவருக்கு ஒரு தவறான மனப்பான்மை கொண்டிருக்கிறார்கள்.
Elders who are dictators.
சர்வாதிகாரியை போல இருக்கக்கூடிய மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
What is that? That is
என்ன?
Babylon.
அது பாபிலோன். முழுக்க முழுக்க பாபிலோன்.
In Zion we have shepherds after God's own heart.
சியோனிலே கர்த்தருடைய இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள்.
See Jeremiah chapter 3.
எரேமியா 3 அதிகாரம்.
How do you know whether your church is part of Zion or not?
உங்களுடைய சபையானது சியோனிலே ஒரு பகுதியா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
Or whether it's part of Babylon.
அல்லது பாபிலோனிலே ஒரு பகுதியா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
Jeremiah chapter 3
Jeremiah 3rd adhigaram
he says I will take one from a city verse 14 and two from a family and I'll bring you to Zion
ungalile ooril oruvanum
verse 14
14th vasanathile vasikkiram ungalile ooril oruvanum vamsathile irandu perumaga therindhu ungalai sionukku azhaithu kondu varuven
how will you know when you come to Zion
sionukku vandivittir endru eppadi ungalukku theriyum
one test
ore oru பரிசோதனை
one proof that you have come to Zion
சியோனுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி
that you have come out of Babylon
நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி
verse 15
15th வசனம்
there I will give you shepherds after my own heart
உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்
if you've got a shepherd after God's own heart
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் என்றால்
who's not a dictator
அவர் ஆளுகை செய்கிற சர்வாதிகாரி இல்லாமல் இருந்தால்
who's a servant
ஒரு வேலைக்காரனை போல
ஊழியக்காரனை
ஒரு தகப்பனை போல
who treats you like he treats his own children
தன்னுடைய சொந்த பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாரோ அதே போல உங்களையும் நடத்துகிறவளாய் இருந்தால்
brother you are lucky you come to Zion
சகோதரனே நீங்கள் சியோனுக்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்
and if you don't have that
அது உங்களுக்கு இல்லை என்றால்
then it is babylon
அது பாபிலோன்
even if it is connected to cfc
cfc ஓட கூட தொடர்புடைய ஒரு சபையா இருந்தாலும் கூட
see what shall I do brother if I've got leaders like that
எனக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்களா
do what daniel did pray
daniel சொன்ன செய்தது போல செய்யுங்கள் ஜெபியுங்கள்
lord your name is just being dishonored in our church
ஆண்டவரே எங்களுடைய சபையிலே நம்முடைய நாமம் கனவினப்படுத்தப்படுகிறதே
your name is being dishonored in our home
ஆண்டவரே எங்களுடைய நாமம் என்னுடைய குடும்பத்திலே கனவினப்படுத்தப்படுகிறதே
do something
ஏதாவது செய்யும் ஆண்டவரே
god can do amazing things
தேவன் வியக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும்
he can remove people
அவர் ஜனங்களை நீக்கி விட முடியும்
and the people are stubborn he will even kill them
மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தால் அவர்களை தேவன் சாவுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார்
yeah god will not allow people to dishonor his name for too long
நீண்ட காலமாக தம்முடைய நாமத்தை கனவினம் பண்ண தேவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்
i believe god is interested in establishing little pockets of zion all over tamil nadu
தமிழ்நாடு முழுதுமாக இங்கும் அங்குமாக சிறு சிறு சியோனாக தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் சிறு சிறு கூட்டங்கள்
for that he needs shepherds who got his own heart
அதற்கு தேவனுக்கு தேவையெல்லாம் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் தேவை
who cry out to him
அவரை நோக்கி கதறுகிறவர்கள் தேவை
who are not interested in any authority or position or honor
அதிகாரமோ ஸ்தானமோ கனமோ விருப்பமில்லாதவர்கள் தேவை
who people whom god himself will back up and say this is my man
இவன் என்னுடைய மனிதன் என்று சொல்லி தேவனே தாங்கக்கூடியதான மனிதர்கள் தேவை
you know when jesus was on earth he looked around and he saw so many sheep without a good shepherd like that
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை எவ்வளவோ பார்த்தார்
it's not only today
இன்றைக்கு மட்டுமல்ல
even when jesus was on earth we read in matthew 9
மத்தேயு 9வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இயேசு இந்த பூமியிலே இருந்த நாட்களிலேயும் கூட
verse 36
36வது வசனம்
you can see that jesus today also is looking like that
இன்றைக்கு இயேசு இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறார்
he sees so many people verse 36 and he has compassion for them
36வது வசனத்திலே திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேல் மனதுருகினார்
they had leaders
அவளுக்கு தலைவர்கள் இருந்தார்கள்
they had great preachers among the pharisees
பரிசேயர்கள் மத்தியிலே பெரிய பிரசங்கியார்கள் இருந்தார்கள்
But all those Pharisees were like maharajas
and parisayargal ellam maharajavai pola irundhaanga
they didn't have the heart of a father
avargalukku oru thavappanudaiya irudhayam illai
they didn't have a heart of a mother
oru thaayinudaiya irudhayam avargalukku illai
they didn't have the heart of a servant
oru paniyalanudaiya irudhayam avargalukku illai
they were the masters
avargal yajamaangal
it was babylon
adu babylon
and jesus was saw these people distressed and downcast because they didn't have a good shepherd
அவர்களுக்கு நல்ல மேய்ப்பன் இல்லாதபடியாலே அவர்கள் தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களாய் இருந்ததை தேவன் பார்த்தார் இயேசு
பார்த்தார் I believe that Jesus looks at many of our churches and says the same thing
நான் என்ன நம்புகிறேன் என்று சொன்னால் நம்முடைய சபைகளில் அநேகம் சபைகளை இயேசு பார்த்து இதை தான் சொல்கிறார்
and the other churches are much worse
மற்ற சபைகள் இன்னும் மோசமாக இருக்கிறது
all people interested in money and position and all that
அவர்களுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் எனக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும் எனக்கு கணம் வேண்டும் எனக்கு அதிகாரம் வேண்டும்
and Jesus says
Jesus சொல்றார்
what should we do
நாம் என்ன செய்ய வேண்டும்
he said to his disciples verse 37
37வது வசனத்தை தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றார்
are you one of his disciples
நீங்கள் அவருடைய சீஷர்களில் ஒருவரா
brother sister
சகோதரனே சகோதரியே
are you one of his disciples
அவருடைய சீஷர்களில் நீங்கள் ஒருவரா
he says
அவர் சொல்றார்
beseech the lord verse 38
38வது வசனம் அவரை வேண்டிக்கொள்ளுங்கள்
beseech the lord that he will send out such shepherds into his harvest
அவருடைய அறுப்புக்கு தேவன் வேலையாட்களை அனுப்பும்படியாய் வேண்டிக்கொள்ளுங்கள் மேய்ப்பர்களை அனுப்பும்படியாய்
only the lord can send
தேவன் மட்டுமே அனுப்ப முடியும்
But he wants you to pray.
ஆனால் நீங்கள் ஜெபிக்க முடியாக அவர் விரும்புகிறார்.
Always the Lord waits for his people to pray.
எப்பொழுதே தம்முடைய ஜனங்கள் தம்மை நோக்கி விண்ணப்பம்பட முடியாக ஜெபிக்க முடியாக விரும்புகிறார்.
Didn't we see that in Judges?
நியாயாதிபதிகளிலே நாம் பார்க்கவே.
They were in bondage.
அவர்கள் சிறைப்பட்ட போனபொழுது
they cried out to the Lord.
ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது
and the Lord sent them a deliverer.
தேவன் அவர்களுக்கு விடுவிக்கிறவரை அனுப்பினார்.
He always sent them a man.
எப்பொழுதே தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறார்.
Read that in the book of Judges.
நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வாசிங்க.
They prayed and he would send them a man.
அவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவன் ஒருவரை அனுப்புகிறார்.
So he says here also.
இங்கேயும் கூட பார்க்கிறோம். ஜெபியுங்கள்.
God will send somebody.
தேவன் ஒருவரை அனுப்புவார்.
But there's a great need.
பெரிய தேவை இருக்கிறது.
For greater freedom to come into our people.
நம்முடைய மக்களிடத்திலே ஒரு பெரிய விடுதலை வர வேண்டும்.
They need to know the truth about the new covenant.
புதிய உடன்படிக்கை குறித்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
The freedom into which the Holy Spirit wants to bring us.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் விடுதலையும் அறிந்து கொள்ள வேண்டும்.
Freedom from sin.
பாவத்திலிருந்து விடுதலை.
Freedom from the empty traditions of men.
மனுஷருடைய வெறுமையான பாரம்பரியங்களிலிருந்து விடுதலை.
Freedom from being enslaved to people.
மக்களுக்கு அடிமைப்படக்கூடிய காரியத்திலிருந்து விடுதலை.
Freedom from trying to please men.
மக்களை பிரியப்படுத்துவதிலிருந்து விடுதலை.
All of us need freedom.
நம் எல்லாருக்குமே விடுதலை தேவை.
Many of us may be trying to please some brother.
நம்மிலே அநேகர் யாரோ ஒரு குறிப்பிட்ட சகோதரரை பிரியப்படுத்த முடியாய் முயற்சிக்கிறோம்.
You may be trying to please an elder brother.
ஒரு மூப்பரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்று கட்டுக்குள்ளாக இருக்கிறீர்கள்.
Then you are a slave whether you know it or not.
நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நீங்கள் ஒரு அடிமை.
And any elder brother who's trying to make other people please him is a slave driver.
எந்த ஒரு மூப்பனும் மக்கள் தன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர் அடிமைகளை ஆளுகை செய்கிறவர்.
There are lots like that.
அதுபோல
people like that.
அநேகர் அப்படி இருக்கிறார்கள்.
We need to pray that God will raise up people who are shepherds after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை தேவன் எழுப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
That is Zion.
அதுதான் சியோன்.
When we get one man like that there'll be a Zion there.
அதுபோல ஒரு மனிதர் நமக்கு வருவார் என்று சொன்னால் அதை சுற்றி அங்கே சியோன் உண்டாகும்.
You get another brother like that you have another Zion.
இதுபோல இன்னொரு சகோதரர் உண்டா ஏற்படுவார் என்று சொன்னால் அங்கே இன்னொரு சியோன்.
And some of those churches may not be connected to CFC.
அப்படிப்பட்ட சில சபைகள் CFC ஓட கூட தொடர்பு இல்லாத சபைகளாக இருக்க முடியும்.
God is loyalty is not to CFC.
தேவன் CFC க்கு ஏதோ கட்டுப்பட்டவர் அல்ல.
God's loyalty is to Jesus Christ his son.
இயேசு கிறிஸ்துவின் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அவர் கட்டுப்பட்டவர்.
I feel that as time has gone on we have lost the vision that we had at the beginning.
நான் என்ன உணர்கிறேன் என்றால் ஆரம்பத்திலே நாட்கள் செல்ல செல்ல ஆரம்பத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய தரிசனத்தை நாம் இழந்து வருகிறோம்.
I haven't lost it. I see it very clearly.
நான் அதை இழக்கவில்லை. நான் தெளிவாக அந்த தரிசனத்தை பார்க்கிறேன்.
I feel some of us have lost it.
ஆனால் நம்மிலே ஒரு சிலர் அந்த தரிசனத்தை இழந்து விட்டோம் என்று உணர்கிறேன்.
To be a shepherd after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பனா இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை எழுந்து விட்டோம் என்று உணர்கிறேன்.
True anointing of the Holy Spirit.
தேவனுடைய மெய்யான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்க வேண்டும்.
To have real victory over sin in every area of our life.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உண்மையான பாவத்தின் மேல் உள்ள வெற்றி.
Not to tolerate even one sin.
ஒரு பாவத்தை கூட பொறுத்துக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை.
100% faithful with money.
பண விஷயத்திலே 100%க்கு 100 உண்மையா இருக்கக்கூடிய வாழ்க்கை.
Totally free from the love of money.
பண ஆசையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக காரியம்.
To build our home as a godly home.
நம்முடைய குடும்பத்தை தேவ பக்தியுள்ள குடும்பமாய் கட்ட வேண்டுமே.
To bring up every one of our children as disciples of Jesus Christ.
நம்முடைய பிள்ளைகளிலே ஒவ்வொருவரையும் இயேசுக்கு சீஷராய் மாற்ற வேண்டுமே.
Have you still got that vision?
நீங்கள் இன்னும் உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா?
That's the only way we can hallow God's name in this land.
இந்த தேசத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இது ஒன்றே வழி.
God is disappointed with his people.
தேவன் தம்முடைய ஜனங்களின் மீது ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்.
There's a sorrow in God's heart.
தேவனுடைய உள்ளத்திலே ஒரு துக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே.
Do you feel that sorrow?
அந்த துக்கத்தை உணர்கிறீர்களா?
Supposing your husband is very sorrowful and crying about something.
உங்களுடைய கணவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிகமாய் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்.
If you are a good wife you will also share his sorrow and cry with him.
நீங்கள் நல்ல மனைவியா இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் அந்த துக்கத்திலே பங்கு கொண்டு அழுவீர்கள்.
I don't find many God's people having the sorrow that Jesus has.
அநேக தேவ மக்கள் இயேசுக்கு இருக்கக்கூடிய அந்த துக்கம் இல்லாததாய் தான் இருக்கிறார்கள்.
Do you think as the Lord looks at his church in India or Tamil Nadu he's very happy with everything is going
India தேசத்திலே தமிழகத்திலே தேவன் தம்முடைய சபையை பார்க்கும் பொழுது சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா?
I don't believe that.
நான் அதை நம்புவதில்லை.
I believe there's a tremendous sorrow in the heart of the Lord as he looks at his church.
தேவன் தம்முடைய சபையை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே எவ்வளவோ துக்கம் காணப்படுகிறது.
Even many of our churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே நம்முடைய சபைகளில் அநேக சபைகள் அப்படி இருக்கிறது.
I want to ask you as the bride of Christ do you share that sorrow?
கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கக்கூடிய நீ அந்த துக்கத்திலே பங்கு கொள்கிறாயா என்று நான் கேட்கிறேன்.
then you can say you know the truth.
அப்படியானால் நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன்
என்று நீங்கள் சொல்லலாம். God can use you as an instrument to set people free.
அப்பொழுது நீங்கள் மக்களை விடுதலையாக்க முடியான ஒரு கருவியாக தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்.
Begin in your life.
அது உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும்.
And then it'll be in your home.
உங்கள் குடும்பத்திலே அது ஆரம்பிக்கும்.
And then it'll be in your church.
உங்கள் சபையிலே அது கடந்து செல்லும்.
Pray.
ஜெபியுங்கள்.
God can do amazing things.
தேவனால் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும்.
When you look at a situation and say Lord it's so helpless I can't do anything.
ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று எண்ணுகிறீர்கள்.
Then you are exactly like that widow who couldn't do anything against the enemy.
அந்த சத்துருக்கு விரோதமாக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்த அந்த விதவையைப் போலவே நீங்கள் இருக்கிறீர்கள்.
Then you can pray to almighty God.
அப்படி நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும்.
Say Lord
ஆண்டவரே
bring your people back from Babylon.
உம்முடைய ஜனங்களை பாபிலோனிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு
வாருமாறு.
சியோனுக்கு கொண்டு வாரும்.
Give us shepherds after your own heart.
நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை எங்களுக்கு தாரும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Bring us into total freedom.
முழுமையான விடுதலைக்குள்ளாய் எங்களை கொண்டு வாரும்.
In our lives.
நம்முடைய ஜீவியத்திலே.
In our homes.
நம்முடைய குடும்பத்திலே.
And in our churches.
நம்முடைய சபைகளிலே.
Save us from empty glorying like the Pharisees did.
பரிசேயர்களைப் போல வெறுமையான காரியங்களிலே மகிமைப்படுவதிலிருந்து எங்களை ரட்சிய மாட்டார்.
They said we have Abraham for our father.
எங்களுக்கு ஆபிரகாம் என்கிற தகப்பன் உண்டு என்று சொல்லக்கூடிய வெட்டு காரியங்களை விடுதலையாக்கும்.
Today we can glory we are connected to CFC.
இன்றைக்கு நாங்கள் CFC ஓட சபையோட கூட இணைந்திருக்கிறோம் என்பதிலே நீங்கள் மகிமைப்படலாம்.
Forgive us our sin.
எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிய மாட்டார்.
Glorying in men.
ஆண்டவரே மனிதர்களிலே மகிமைப்படுத்துகிறதை படுகிற காரியத்தை
மன்னியும். Glorying in a loyalty to a group.
ஆண்டவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு நாங்கள் உண்மையிலுள்ள இருக்கிறோம் என்பதிலே மகிமை பாராட்டுகிறோம். அதிலிருந்து எங்களை ரட்சியும்.
Hallowed be your name.
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
Your name be glorified in our lives.
எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும் கனப்படுத்தப்படட்டும்.
Raise up shepherds after your own heart.
உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை எழுப்பும் ஆண்டவரே.
From our midst.
எங்கள் மத்தியிலே.
And build Zion in many places.
அநேக இடங்களிலே சியோனை கட்டும் ஆண்டவரே.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.